வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாம். தலைப்புச் செய்திகள். நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் காஃபி ஏற்றுமதி 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பசுமை எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்களில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் காஃபி ஏற்றுமதி 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் வெளியிட்டுள்ளார். இந்த நிதியாண்டில் காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 16வது நிதியாணையம் 435,236 கோடி ரூபாயை பரிந்துரைத்துள்ளதாக சுட்டிக்காட்டினார். இதனை முறையாக செயல்படுத்துவது குறித்து விவாதிப்பதற்காக தேசிய பயிலரங்கு இன்று நடைபெற்றதாக அமைச்சர் தெரிவித்தார். நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த துறையின் செயல்பாடுகள் குறித்து இக்கூட்டத்தில் முதலமைச்சர் விரிவாக கேட்டறிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பசுமை எரிசக்தி பயன்பாட்டிற்கு தமிழக அரசு ஊக்கமளிக்கும் என்று தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். இன்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா 60% எம்ஓயு சைன் பண்ணதுல 25% வந்து இங்க இல்லவே இல்லை, கிரவுண்ட் பிரேக்கிங் எதுவுமே நடக்கவே இல்லை. அந்த மாதிரி இல்லாம 100% எம்ஓயு கிரவுண்ட் பிரேக்கிங் பண்றதுதான் எங்களோட மோட்டிவ். சோ 25% அவங்க சைன் பண்ணதுல எதுவுமே நடக்காம இருந்தது. இந்த தடவை வி வாண்ட் டு டு இட் 100%. இதனால எந்த ஒரு இளைஞரும் வெளியே போய் ஹைதராபாத்லயோ பெங்களூர்லயோ ஜாப் தேடி இல்லாம இங்கேயே சென்னையிலயோ கோயம்புத்தூர்லயோ மதுரையிலயோ நம்ம கொண்டு வர மாதிரியான எல்லா நடவடிக்கைகளும் எடுத்துட்டு கிரீன் எனர்ஜி அந்த ஒரு சிஸ்டம் நம்ம இங்க கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா கருவேல மரம் இருக்கிற ஒரு ஏரியா வந்து நிறைய இருக்கு. சோ அந்த மாதிரி இடத்தெல்லாம் நம்ம சோலார் பேனலுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா பயங்கர பெனிஃபிட்டா இருக்கும். அந்த ஒரு ப்ராசஸையும் நாங்க வந்து படிச்சுட்டு இருக்கோம்.
முதலமைச்சரை அவதூறாக பேசியதாக கூறி முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறையினர் கைது செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்கள் பணியில் ஈடுபட்டிருந்த திரு அனிதா ராதாகிருஷ்ணனை அவசர அவசரமாக கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்று வினவியுள்ளார். வாக்களித்த மக்களுக்கு நன்மை செய்யாமல் குதிரை பேரத்தின் மூலமாக ஆட்சியை தக்க வைத்து விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை கைது செய்து காலம் கடத்திவிடலாம் என்று முதலமைச்சர் எண்ணுவதாகவும் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். தமிழகத்தில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிவகங்கை மாவட்டத்தில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட வாகனத்தை பறிமுதல் செய்ததற்காக காவல் உதவி ஆய்வாளர் திரு துரைசிங்கம் திமுக பிரமுகர்களால் தாக்கப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் இருப்பதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தாவேக்கா சட்டப்பேரவை உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வழங்க முன்வந்தது தொடர்பாக காவல்துறை விரிவான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீபெரும்புதூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மிக முக்கியமான இந்த வழக்கினை காவல்துறையினர் சரியான முறையில் கையாள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதுபோன்ற செயல்கள் ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும் திரு மாணிக்கம் தாகூர் தெரிவித்தார். தமிழகத்தில் தடுப்பணைகளை கட்டுவதில் திராவிட கட்சிகள் கவனம் செலுத்தவில்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை கட்டுவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைப்பயணம் மேற்கொண்டு வருவதாக கூறினார். இப்பிரச்சினையில் நடுவர் ஆணையம் அமைக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தினார். தனியார் பேருந்துகளின் தன்னிச்சையான கட்டண உயர்வை உடனடியாக திரும்பப் பெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெரும்பாலான மாவட்டங்களில் தனியார் பேருந்து நிறுவனங்கள் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி கட்டணத்தை உயர்த்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்கு எதிராக போக்குவரத்துத் துறை அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் திரு சண்முகம் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்களில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
மகாராஷ்டிராவிலிருந்து கர்நாடகா வரை சராசரி கடல் மட்டத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் நேற்று வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா மேற்கு வங்க கடலோர பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8:30 மணி அளவில் வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அடுத்த 3 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
மாவட்ட செய்திகள். மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஹெல்மெட் அணிய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தும் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் இன்று மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் ஆயுதப்படை காவலர்களுக்கு பேரிடர் காலங்களில் பொதுமக்களை எவ்வாறு காப்பது என்பது குறித்த 3 நாள் செயல் விளக்க ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. வேலூர் மாவட்டத்தில் பொது விநியோக திட்ட பயனாளிகளை சரிபார்க்கும் பணி தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் கூறியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் பயிற்சி முடித்த மாணவர்களுக்கு தனியார் நிறுவனங்களில் பணிபுரிவதற்கான நியமன ஆணைகளை ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் இன்று வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் ஷீதல் தேவி, ஷியாம் சுந்தர் சுவாமி இணை 147-143 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேஷியாவின் கென் ஸ்வாகுமிலாங் தியோத்ரா இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மற்றொரு இறுதியாட்டத்தில் பாவனா ஹர்வீந்தர் சிங் இணை 6-2 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேஷியாவின் கொலிதின் நுவியரா ராஸ் இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியின் ஒற்றையர் பிரிவுகளில் ஷீதல் தேவி, ஹர்வீந்தர் சிங் ஆகியோரும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரேலா தாஸ், திவ்யான்ஷி பௌமிக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை சீனாவின் யாவ் ரேஷுவான் ஜியாங் ஈயி இணையை வென்றது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் சிண்ட்ரேலா தாஸ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் குகேஷ் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி ஜகார்த்தாவில் இன்று தொடங்கியது. இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 49 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. புதுச்சேரியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்தது. 210 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இலங்கை அணி 41.2 ஓவரில் 160 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை முதல் 2 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் காஃபி ஏற்றுமதி 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பசுமை எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்களில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை பெற்றது. செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.